ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலாதாக தாமே மாற்றி இன்னும் நாம் அவரோடு நெருங்கி வர வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை புடமிடுகிறது. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்மை மேலும் மேலும் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி தம்முடைய சாயலாக மாற்றுவார். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தருடைய சாயலை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.
நான் துதித்த இந்த காலவெளியிலும் இந்த சபைக்குள்ள ஒரு பெரிய துதியின் சத்தத்தை நான் என்னால் உணர முடிந்தது. ஐ ஃபீல் தி கிரேட்டஸ்ட் பிரசன்ஸ். தடத்தை சூழ்ந்திருக்கிறதையும் நான் ஆவிக்குறி கண்களில் பார்க்கிறேன். என் ஆவியான சபையில மகிழ்ச்சியோடு இருக்கிறதையும் என்னால் உணர முடிகிறது. இந்த காலவெளியிலும் உங்களை நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான ஓய்வு நாள் நேற்று அருமையான ஊழியர் சொன்னதை போல நேற்று மதுரை பட்டணத்தில் காலையில் 9:50 மாலை 5 வரைக்கும் ஒரு திரளான ஜனங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தினோம். 5 செஷனிலும் பேசும்படி கர்த்தர் கிருபை செய்தார். வந்த அநேக ஜனங்களை கர்த்தர் வரங்களினாலும் கனிகளினாலும் கர்த்தர் நிரப்பினார். முடிந்த காலை 5:30 தான் வந்தேன். தூங்க எனக்கு மனசில்லை. என் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் ஜெபித்தேன். தருமையான திருச்சபைக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுக்கணும் அப்பப்பா. நான் எப்படி வெறுமையாய் போய் என் ஜனங்களை சந்திப்பேன். வார்த்தைகளை தாரும் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் போராடி ஜெபித்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த அருமையான அழைப்பை கொடுத்த என் அன்பு, நான் அதிகமாக நேசிக்கிற ஊழியர், அதிகமாக கனப்படுத்த விரும்புகிற ஊழியர், அவங்க இன்னைக்கு அவருடைய திருச்சபையில் இந்த எழுப்புதல் ஆசீர்வாத திருச்சபை இந்த காலவில் நின்று வார்த்தைகளை கொடுப்பதில் நான் உண்மையாகவே பெரிய மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமை போதகருக்கும் ஒரு குடும்பத்திற்கும் சபை மக்களாகும் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை கொண்டு வரும்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கடவுளை வைத்த ஆண்டுக்கு நன்றி சொல்வீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆனா ஒண்ணும் அப்படி முகத்துல ஒண்ணும் தெரியலையே. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். தாவீது சொல்கிறான் சங்கீதம் 122:1, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். இந்த ஓய்வு நாள் எப்படா இந்த நாள் வரும்? அப்படி அந்த ஆரம்ப நாட்கள் இருந்தேன். ஒரு நாளைக்கு 3 ஜெபிப்பேன், ஆராதனை வேலையில ஓடுவேன் சபைக்கு. அப்படி ஒரு தாகம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் தேடுதல் தாகம், தூக்கம் இல்லாமல் கர்த்தரை தேடிய நாட்கள்லாம் உண்டு. நீங்க அந்த அபிஷேகம் கொஞ்சம் இருக்கானு என்னை சோதிச்சு பாத்துக்கிறேன். இந்த வாலிப நாட்கள் கர்த்தருக்கு அப்படியாய் நான் எழுப்பி ஓடினேன். ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் காலைக்கு போனா ராத்திரி 11 தான் என்னுடைய அறைக்கு நான் திரும்பி வருவேன் வாலிப பிரயாணத்தில். ஆக இன்னைக்கு தெய்வ சுபத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த மகிழ்ச்சியை நம்ம உள்ளத்துல கத்தர் வைக்க வர முதலாவது அந்த மகிழ்ச்சியை கத்தரமுக்குள்ள வைக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் நான் மகிழ்ச்சியை கத்து கொடுக்கிறோம்? சங்கீதம் 11:4 அதுக்கு விடை சொல்லுகிறது, கத்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் அவர் இருக்கிறார். உணர்றீங்களா? சபையில கத்தர் இருக்கிறாரா? கத்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறபடினால் மகிழ்ந்திருக்கும்படி கத்தர் சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, ஆவியான ஒரு மனிதனை ஏவினபடினால் அவன் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். ஆலயத்தில் வந்து உட்காருவதும் தேவனுடைய பெரிய சிலாக்கியம் கிருபை. இன்னைக்கு இந்த சபையில நான் குடும்பமாக வந்து உட்கார்ந்து இருப்பது கத்தருக்கு கொடுத்த கிருபை என்பதை நான் உணர்ந்து கத்தருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். ஆகவே இந்த சபையில கத்தர் இருக்கிறார். ஆகவே இதை உணர்ந்து இந்த துவக்க சுபத்தை ஆண்டு கையில் கொடுக்க போகிறோம். நான் ஆண்டவர் அருமையான போதகர் அவருடைய உரையை முடிக்கிற பொழுது 2 வார்த்தையை சொல்லி அவர் முடித்தார். எனக்கு ஒரு கான்ஃபர்மேஷன் ஆகி அது இருந்தது. ஆவியானவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் பேசுவார். நம்மை தாழ்த்தி என்னை ஆயத்தப்படுத்தலாமா? நல்ல நிலமாக சில விதை வழியருகே விழுந்தது, சில விதை முச்செடியில் மாற்றில் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. இன்னைக்கு கர்த்தர் நம்மை நல்ல நிலமாய் மாற்றும்படி இப்போ நம்ம அர்ப்பணிக்கலாமா? அன்று பிறகு இந்த எளிய ஜனங்களுக்காக, அருமையான சபைக்காக, என் அன்பு போதகருக்காக, ஒரு குடும்பத்திற்காக, அவரது ஆண்டவரே திறப்பில் நின்று ஜனங்களுக்காக ஊழியம் செய்கிறே ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே அஸ்திபாரத்தின் மேல் நிற்க கிருபை செய்திரே மக்க நன்றியப்பா. ஆண்டவரே இந்த நாளை முன்குறித்து கொடுத்தரே நன்றியப்பா. பிரியக தேவனாகி உம்மை நான் கனப்படுத்துகிறேனப்பா. நீர் இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமே இல்லை. நீர் பேசவில்லை என்று சொன்னாலே நாங்கள் ஜனங்கள் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. அன்று நான் வெறும் மண் என்பதை நினைவு கூறுகிறேன். அன்று உமது கையில இன்னைக்கு காலவழி நான் தூக்கி கொடுக்கிறேன். கிருபா சண்டை இடத்தில் என்னை கொண்டு வருகிறேன். அன்று உமது சிங்காசனத்துக்கு உண்பா எனக்கு அர்ப்பணிக்கிறேன். நீர் ஜனங்களோடு பேசும்படி நான் விரும்புகிறேன்ப்பா. ஒரு வார்த்தையாகிலும் நீர் என்னோடு பேசுவீராக. இந்த சபையோடு ஒரு வார்த்தையாகிலும் பேசுவீராக. இந்த ஜனங்களோடு இடைபெறுவீராக. பெல்லிய சத்தத்தை நான் கேட்கிறோம் அப்பா. அடவர் துரியக தேவனாகி நீர் இந்த சபைக்குள் இருக்கிறீர். நீ உலாபுகிறீர். உங்க ஜனங்களை நீரை கொண்டு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாள் ஏதோ நன்மையை செய்ய போகிறீர். அதை செய்யும் என்று நாங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா சோர்வுகள், பலவைகள், ஆசீர்வாத குறைச்சல்கள் எல்லாம் விலகுவதாக. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலிபீடத்தில் இன்னைக்கு என்னை ஒரு பலி பொருளாய் வைக்கிறேன். மனுவா நாட்களிலே பலிபீடத்தில் ஒரு அதிசயம் விளங்கினது என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பலிபீடத்தில் ஒரு அதிசயம் இன்னைக்கு விளங்க போகிறது. இந்த திருச்சபையில் ஒரு அதிசயம் விளங்க போகிறது. வந்திருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் விளங்க போகிறது. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்னைக்கு அதிசயங்களை கொண்டு வர போகிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற காலத்தில் விடுதலை கர்த்தர் கொண்டு வர போகிறார். நீ போராடி கொண்டிருக்கிற காலத்தில் ஜெயித்த கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ திரளான ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் நிறுத்தி வைக்க போகிறார். கர்த்தர் ஊழித் எல்லைகளை விரிவாக்க போகிறார். இன்னும் அநேக ஜனங்களை, அறியப்படாத சாதிகளை கர்த்தர் திருச்சபைக்கு நேராக கர்த்தர் நடத்த போகிறார். இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் ஒரு அதிசயம் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அதிசயம் விளங்க போகிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் உம்மால் அபிஷேகம் பண்ணப்படுவதாக எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் தலைமையோடு ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தாண்ட நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோமா? ஆமென். பரிசுத்த ஆவியாருக்கு நன்றிகளை செலுத்தலாமா? ஆமென். ஆண்டவர் இரட்சகரமாக இருக்கிற அருமை ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான வழியிலும் ஆண்டவர் எனக்கு ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டுகிறார். கோலார் என்கிற பகுதி எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? கோலார் கர்நாடகா அம்மாநிலத்தில் இருக்கிற ஒரு பகுதி இந்த கோலார். 19வது நூற்றாண்டில் நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த கோலார் பகுதியில அநேக ஜனங்கள் எத்தனையோ தலைமுறைகளாய் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சிலர் விவசாயம் செய்தார்கள். சிலர் அங்கிருக்கிற மண்ணை எடுத்து மண்பாட்டம் செய்து அதில் வருகிற கொஞ்ச சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலைக்குள் அந்த காலகட்டத்தில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எத்தனையோ தலைமுறையாய் அதையே செய்து கொண்டிருந்தார்களாம். எத்தனையோ தலைமுறையாக அப்பொழுதுதான் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டார்களாம். சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லாதபடி மிகவும் பஞ்சத்தில் வாழ்ந்த ஒரு ஜனங்களாய் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இருந்தார்கள். அப்பொழுதுதான் வெளிதேச வெளிநாட்டிலிருந்து ஒரு ஊழியர் அந்த கோலார் பகுதிக்கு வந்தார். இந்த கோலார் பகுதியில் வந்து அவர் அநேக ஜனங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இந்த அப்படி ஊழியம் செய்கிற போதுதான் இந்த குறிப்பிட்ட பகுதியில் வாழ்கிற ஜனங்களை அவர் சந்தித்தார். அவர் இடத்துல போய் ஊழியம் செய்யும்படி கலந்து போனார். அந்த ஊழிய காலத்தில் தான் அவர் அந்த இடத்துல எதற்காக அந்த மண்ணை தோண்ட ஆரம்பித்திருக்கிறார். அந்த ஊழியர், அந்த வெளிதேசத்து வந்த ஊழியர் தோண்டின பொழுதுதான் வித்தியாசமான காரியத்தை பார்த்தார். அந்த தோண்டுகிற பொழுது அந்த மண்ணில் சில நூலை போல சில இழைகள் ஓடினதை கண்டுகொண்டார். அப்போதான் உணர்ந்து கொண்டார், இந்த மண் ஒரு சாதாரணமான ஒரு மண் அல்ல. தங்கம் இந்த மண்ணில் இருக்கிற தங்கத்தினுடைய மூலக்கூறுகள் அந்த மண்ணில் இருக்கிறத கண்டுகொண்டு அந்த மக்கள் எல்லாம் அழைச்சாரம். அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் அழைச்சாரம். எத்தனையோ தலைமுறையா நீ இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க வாழ்கிற இந்த பகுதி எப்படிப்பட்ட மண் பகுதி தெரியுமா? நீங்க நிற்கிற இடம் தங்கம் விளைகிற ஒரு பூமியாக இருக்கிறது. இந்த தங்கம் இந்த இடத்தில் விளைகிற ஒரு இடமாக இருக்கிறது. எத்தனையோ வருடங்களாய் ஆசீர்வாதத்தை உணராதபடி நீங்கள் போராட்டத்திலும் வெறுமையிலும் தரித்திரத்திலும் குறைகளில் வாழ்ந்து கொண்டது உங்கள் நிலங்கள் நிற்கிற இடம், நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிற இந்த சொற்ப இடம், இதுக்கு அடியில் அநேக தங்கங்கள் விளைகிற இந்த கோளாறிலே இந்த பகுதியில் நீங்கள் இத்தனை ஆண்டுகாலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதனுடைய ஆசீர்வாதத்தை, இதனுடைய மேன்மையை உணராமலையில் வாழ்கிறேன் என்று சொல்லி அந்த ஊழியர் அந்த ஜனங்களுக்கு இதை அந்த பகுதியில் அதை அரசாங்கத்துக்கு அவர் தெரியப்படுத்தினார். அதை அரசாங்கம் அந்த இடத்தை பொருட்படுத்திக் கொண்டது. அந்த இடத்துல அநேக தங்கம் இருக்கிறதை கண்டுகொண்டு அந்த பகுதியில் இருக்கிற முழு இடத்தையும் சுதந்திரமாய் அந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டபடியினால் அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அந்த நாளிலே ஒரு பெரிய தொகை கொடுக்கப்பட்டது. அவருடைய பிரச்சனைகளை அந்த நாளிலே மாற்றப்பட்டது என்கிற ஒரு தகவலை நான் படித்தேன். இந்த அருமையான ஊழியர் அந்த பகுதிக்கு வரவில்லை என்று சொன்னால் இன்னும் எத்தனை தலைமுறையாய் அவர்கள் அந்த இடத்தில் மண்பாட்டம் செய்து எத்தனையோ தலைமுறையாய் சாதாரணமான ஒரு நிலைவில் ஜனங்கள் வாழ்ந்திருக்க கூடும். இது ஏன் இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்னைக்கு ஆசீர்வாதங்களுக்காக ஜனங்கள் எங்கெங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதங்களுக்காக ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதம் நம்முடைய கைகளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தில் எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்னைக்கு ஜனங்கள் இதை அறியாதபடியினால் வெளியே ஆசீர்வாதங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கால வேளையிலோ கர்த்தர் நம்மை இந்த திருச்சபையில் கொண்டு உட்கார்ந்து இந்த ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ளும்படி கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்றீங்களா ஆசீர்வாதம் இருக்கிறதா? அல்லேலூயா. அவர் இன்னைக்கு இந்த ஆசீர்வாதங்களுக்கு நேராய் ஆண்டவர் நடத்த போகிறார். இந்த நாளில், இந்த ஓய்வு நாளில், இந்த மாதத்தில் வந்திருக்க உங்களுக்கு ஒரு வாக்கிய கர்த்தர் சொல்லும்படி சொல்லுகிறார். உபாகமத்தின் புத்தகம் 31 அதிகாரம் 8 வசனத்தை ஒரு சகோதரி வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். உபாகமத்தின் புத்தகம் 31:8 வசனம்.
கர்த்தர் தாமே
உனக்கு முன்பாக போகிறவர்.
அவர் உன்னோடு இருப்பார்.
அவர் உங்களோடு இருப்பார்.
அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
உன்னை கைவிடுவதும் இல்லை.
உன்னை கைவிடுவதும் இல்லை.
நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்.
ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த காலவெளியில் சபைக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறார், நானே உனக்கு முன்பாக போகிறவர். நானே உன்னோடு கூட இருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆகவே நீ பயப்படவும் கலங்க வேண்டாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி மோசேயின் மூலமாய் வெளிப்பட்ட ஒரு வார்த்தை. மோசே 120 ஆண்டு காலம் பூமியில வாழ்ந்தான். ஆண்டவர் அவன் பார்த்து சொன்னார், மகனே இந்த யோர்தானை கடந்து நீ போவதில்லை. பிஸ்கா மலை உச்சிக்கு கொண்டு போய் அவனை பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். அவன் காணானை பார்த்தான். கர்த்தர் சொல்கிறார், நீ யோர்தானை நீ கடந்து போவதில்லை, கண்களினாலே மாத்திரம் நீ பார்ப்பாய் என்று சொன்னார். ஆகவே அவன் யோர்தானுக்குள்ள கடந்து போகாதே தன்னுடைய நாட்கள் முடிவடைகிற வேளையில் தனக்கு கீழாக இருக்கிற தன்னுடைய ஊழியர் ஸ்தானத்தில் ஏற்படுத்தப்பட்டு யோசுவாவை பார்த்து அவன் சொல்லுகிற போதுதான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் கொடுக்கிறான். கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை இந்த யோசுவாவுக்கு கொடுக்கிறான். ஏன் இந்த வார்த்தை யோசுவாவுக்கு கொடுக்கிறான்? ஆண்டவர் உபாகமத்தின் புத்தகம் 1:8 வசனத்தில் ஒரு வாக்கை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். அது என்ன வார்த்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 1:8 வசனம்.
இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன்.
இந்த தேசத்தை உனக்கு முன்பாக நான் வைத்தேன்.
நீங்கள் போய்
கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய
ஆபிரகாமுக்கும்
ஈசாக்குக்கும்
யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த
அந்த தேசத்தை
சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.
ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் அவனுக்கு பின்வருகிற சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்தை நீங்க போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். சுதந்திரிக்கிற அந்த பிரயாணத்தை தான் 40 காலம் இஸ்ரவேல் செய்து கொண்டே இருந்தார்கள். இப்ப கானானுக்குள்ள போல மோசே மரித்து போகிற சூழ்நிலை நடத்தி கொண்டு போன மோசே இந்த உலகத்தை விட்டு போகிற சூழ்நிலைக்குள்ள இருக்கிற வேலைகள் தான். ஆண்டு வார்த்தை மோசேக்கு வந்து யோசுவா பார்த்து சொல்றான், நான் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன், இனி நீ போய் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை நீ சுதந்திரிக்க வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர் உனக்கு முன்பாக போவார், உன்னோடு கூட இருப்பார், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆகவே நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஏன் பயம்? இதுவரைக்கும் முன்னணி நின்று யுத்தத்தை நடத்திட்டு முன்னணி நின்று தன்னை வழிநடத்தி போனே தன்னுடைய தலைவன் இல்லாமல் போகிற சூழ்நிலைக்குள்ள வருகிற போது பெரிய கலக்கம் இந்த யோசுவாவின் உள்ளத்துக்குள் வருகிறது. எப்படி என்னுடைய நாட்களை நான் கடத்த போகிறேன்? எனக்கு உண்மையிருக்கிற நாட்களை எப்படி நான் கடத்த போகிறேன்?
எனக்கு வாக்கு தக்கம் பண்ணின அந்த கானானை எப்படி நான் சுதந்திரிக்க போகிறேன், எனக்கு பின்பாக இருக்கிற இந்த திரளான ஜனங்களை நான் எப்படி வழிநடத்த போகிறேன். எங்க பெரிய கலக்கம் இந்த யுத்த வீரனாகிய யோசுவாக்குள்ளே இந்த பயம் வருகிறது. சொன்னார் பயத்தை நம்ம விட்டு விளக்குவோம் என்று சொன்னார். ஒரு பெரிய கலக்கம் இந்த யோசுவாக்குள்ள இருந்த பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை நேரா வருகிறது, நீ பயப்படவும் கலங்க வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம், ஏன் கலங்க வேண்டாம்? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாய் கலந்து போவேன். கரங்களை தட்டி இந்த கால வேளையில் ஆண்டவரை நாம் மகிமையோடு ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். நீங்க கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை எனக்காய் பேசப்படுகிற வார்த்தை, இந்த வேத வார்த்தை குறித்து வேத வசனங்களை சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், 2 பேதுரு 1:4 சொல்லுகிறது, இந்த வாக்கு தத்தம் மகா மேன்மையும் அது அருமையான வாக்கு தத்தங்களாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருப்பதாக. அப்போஸ்தலர் 2:39 இந்த வார்த்தை குறித்து வாசிக்கிற பொழுது, அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் அது உரித்தாய் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. அவை வாக்குத்தங்கள் யாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. ஒருவனது யோசுவாவுக்கு நேராய் வந்திருந்த வார்த்தையாக இருந்தாலும், இந்த காலவெளியில் எனக்காக உங்களுக்காய் பேசப்படுகிற வார்த்தை, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு உண்டாய் போகும், நான் உனக்கு உண்மை கடந்து போவேன், நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன், உன்னை விட்டு நான் ஒருபோது விலகுவதில்லை, நான் உட கைவிடுவதும் இல்லை. ஆகவே உனக்குள்ள இருக்கிற பயங்களை, உனக்குள்ள இருக்கிற கலக்கங்களை எல்லாமே இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை ஆராதனையில நீ எடுத்து போடு என்கிற சட்டம் உங்களுக்கு நேரம் எனக்கு நிறைய வருகிறது. ஆகவே எதை குறித்து நம்ம கவலைப்பட அவசியம் இல்லை. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளை எப்படி வழி நடத்த போறேன், என்னுடைய கொஞ்ச வருமானத்தில் எப்படி குடும்பத்தை நடத்த போகிறேன், என்னுடைய ஊழியம் எப்படி இருக்கும், நான் இன்னும் என்ன செய்ய போகிறேன், எல்லா அங்காய்ப்பையும் தள்ளி வைத்து இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் சொல்லுகிற சட்டத்துக்கு நேராக இன்னைக்கு நம்ம செவிகளை திறக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்.
முன்னின்று
அமலேக்கரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்து அமலேக்கரை மடைக்கடித்து ஒரு யுத்த வீரன் மோசே என்கிற மிகப்பெரிய தலைவன் கீழாய் நின்று அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை மேன்மைகளை யுத்தத்தை எப்படி நடத்த வேண்டும், எப்படி ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்கிற ஆலோசனை பெற்ற ஒரு மனிதன் தான் என்று யோசுவா. இந்த யோசுவாக்குள்ளதான் இப்ப ஒரு பெரிய கலக்கம் இருக்கு. ஏன்னா தான் சார்ந்திருந்து தான் நம்பியிருந்து தலைவனுக்கு பூமி விட்டு கடந்து போகிறான். நீங்க யோசுவா 1:5 எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்த வேளையில் தான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து வார்த்தை சொல்லுகிற வாசிக்கு பார்ப்போம். யோசுவா 1:5,
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்,
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
ஒருவனும் உனக்கு முன்பாக,
ஒருவனும் உனக்கு முன்பாக
எதிர்த்து நிற்பதில்லை,
எதிர்த்து நிற்பதில்லை.
நான் மோசேயோடு இருந்தது,
நான் மோசேயோடு இருந்ததை போல
உன்னோடும் இருப்பேன்,
உன்னோடும் இருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு காலம் தூக்கித்துக் கொண்டிருப்பாய், எவ்வளவு காலம் பழைய காரியங்களை நினைத்து பேசிக் கொண்டிருப்பாய், எவ்வளவு காலம் பழைய காரியங்கள் நடைபெற்ற தோல்விகளையே நீ பார்த்து பார்த்து துவண்டு கொண்டிருப்பாய். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் யோசுவா நான் மோசேயோடு இருந்ததை போல உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். நீ எழுந்து யோர்தானை கடந்து போ, நீ எழுந்து யோர்தானை கடந்து போ. வாழ்க்கையில் சந்திக்கிற தோல்விகளை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலை விட்டு இன்னைக்கு எழுந்து நாம் கடந்து போகும்படி, முன்னேறி செல்லும்படி, பின்வருகிற காரியம் அல்ல, நமக்கு வைக்கப்பட்ட இயேசுவை நோக்கி நாம் முன்னேறி செல்லுகிற ஜனங்களாக இருக்கும்படி கர்த்தரது காலவழியில உங்களுக்கு என கர்த்தர் பேசுகிறதை ஆவியில உணர்கிறேன். அப்ப யோசுவா அடிப்படையாய் ஒரு யுத்த வீரன், அவனை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீதான் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போக போகிறாய், நீதான் மோசே அதுக்கு முன் வசனங்களை வாசித்து பார்த்தா, நீ இந்த ஜனங்களை அந்த தேசத்தை கொண்டு போய் அந்த தேசத்தை இந்த ஜனங்களுக்கு நீதான் பங்கிடுவாய். ஆவியின் ஒரு கரு சொல்லுபடி சொல்லுகிறார், Romans 8:30 சொல்லுகிறது, ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ, யாரை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர் நீதிமான்களை மாற்றுகிறார், யாரை நீதிமான்களை மாற்றுகிறாரோ அவரை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். ஆகவே தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தபடியால் தான் இந்த திருச்சபையில ஒரு தூணாய் கர்த்தர் உட்கார வைத்தார். கரங்களை தட்டி ஆண்டு காலம் நன்றி செலுத்துக்கிட்டாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தேகம் இருக்கா? கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, ஏதோ நான் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படி யாராச்சும் நீங்க எண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் உங்களை அழைத்து இந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தோடு. யோவான் 15:14-16 வாசித்து பாருங்க. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கனி கொடுக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கனி கொடுக்கும்படி, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறபடினால் பிதா உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவார் என்கிற ஒரு உன்னத சத்தியத்தை கர்த்தர் அந்த இடத்தில் பேசுகிறார். கனி கொடுக்கும்படி தேவனுக்காய் முன்குறிக்கப்பட்ட ஜனமாய் இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். ஆண்டவர் அழைத்தபடியானதான் இந்த திருச்சபையில ஒரு தூணாய் கர்த்தருக்கு உங்களை கூறாய் தருகிறார். அழைப்பை தட்டு சொல்லும். Mark 3:14 கர்த்தர் மீண்டும் ஒரு வசனத்தை காண்பிக்கிறார். Mark 3:14 வாசிச்சு பார்ப்போம். Mark 3:14
அப்பொழுது அவர்
12 பேரை தெரிந்து கொண்டு
அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்.
நல்லா கவனிங்க, 12 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும்
பிரசங்கம் பண்ணும்படியாகவும் தாம் அவர்களை அனுப்பும்படியாகவும் வியாதியை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் பிசாசுகளை துரத்தவும் கர்த்தரை தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. தம்மோடு இருக்கும்படி. Luke 1:71 கூட வாசிக்கலாம். ஆங்கிலத்தில் Luke 1:75 இருக்கும், அது தமிழ்ல 1:71 வாசிக்க பார்ப்போம். Luke 1:71
உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று
சத்துருக்களுடைய கைகளில் இருந்து
நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு
உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல்
எனக்கு முன்பாக
பரிசுத்தத்தோடும்
நீதியோடும்
எனக்கு ஊழியம் செய்ய கடவீர்கள் என்று சொல்லுகிறார். தம்மோடு இருக்கவும். இப்ப இந்த இடத்துல மிக அழகாய் சொல்லுகிறார், உயிரோடு இருக்க நாளெல்லாம் பயம் இல்லாமல். ஆனா வேத வசனம் புறம்பாதான் நம்ம நடக்கிறோம், பயத்தோடு இருக்கிறோம். ட்ரெயின்ல பார்த்தோம், என் கூட 4 பேர் உட்காந்து எல்லாம் கையில காலில் எங்க பார்த்தாலும் ஒரு கயிறு. நான் சொன்னேன், பயத்தை நிமித்தமாய் ஜனங்கள் கயிறை கட்டியிருக்கு. கயிறாவது என்னை காப்பாத்தாதா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, ஜீவகாலம் முழுவதும் இந்த உலகத்தில் இருக்க போகிற எல்லா கடைசி நிமிடம் வரைக்கும் நீ பயம் இல்லாமல் நீதியோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி. இந்த சபையில் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, தேவனுக்கு பிரியமாய் ஊழியம் செய்கிற ஒரு ஜனங்கள் தான். ஆண்டவர் வந்து ஆராதிப்பது ஒரு ஊழியம் தான். 2 நாளாகமும் 20 வசனத்தை நீ வாசிக்க வேண்டாம், குறித்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 20:17-22 குறித்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோசபாத்துக்கு எதிராக 3 ஜனங்கள் எழுமின் இருக்கிறார்கள், மோவாபியர், அம்மோன் பொத்திரியர், அம்மோனியர், சேயிர் மலை தேசத்தார், எல்லாரும் கூடி வராங்க. ஒரு பெரிய போராட்டம். யோசப் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவரை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை இறங்கி வருகிறது அவனுக்கு. ஒரு லேவியின் மூலமா அந்த வார்த்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த வார்த்தை சொல்ல, இப்போது கர்த்தரின் பேரில் நீ நம்பிக்கையாயிருங்கள், கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை நம்புங்கள் என்று சொல்லி அந்த யுத்தத்துக்கு முன்பாக, யுத்த வீரர்களுக்கு முன்பாக அவன் பாடும்படி ஜனங்களை பாட குழுவை கொண்டு போய் நிறுத்துகிறதை பார்க்கிறோம். ஜனமே, நீ கர்த்தர் இந்த உலகத்தில் பயம் இல்லாதபடி, கர்த்தர் இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்கும்படி, கர்த்தர் உலகத்தில் சந்திக்கிற எல்லா போராட்டத்திலிருந்தும் ஒரு பூரண விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி, அடிமைத்தனத்திலே நான் வாழாதபடி, பயத்திலேயே வாழாதபடி, போராட்டத்திலேயே வாழாதபடி, தரித்திரத்திலேயே வாழாதபடி, நெருக்கத்திலேயே வாழாதபடி, அதை விட்டு நீ வெளியே வரும்படி, அதை விட்டு நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி, காணானை பார்த்து நான் முன்னேறி செல்லும்படி ஒரு விசேஷத்தை அழைப்பு தான் நீ கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் விசேஷத்தை அழைப்பை பெற்ற ஜனங்களாய் இந்த திருச்சபையோடு இணைந்து நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அங்கே அழைப்பை பெற்ற ஜனங்கள் இந்த யோசுவாவை பார்த்த கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாமலும் கலங்காமல் இருக்க. ஒரு யுத்த வீரன், சண்டை தெரிந்த ஒரு மனிதன், மோசிற்கெல்லாம் எத்தனை யுத்தங்களை நடத்தின ஒரு மனிதன், இப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராய் வருகிறது, நீ பயப்படவும் கலங்க வேண்டாம். ஒரு ஆவிக்குரிய காரியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தும்படி விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு போராட்டம் உண்டு என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்த நாள் என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஒவ்வொரு நாளும் அருமையான போதகர் சொன்னதைப் போல ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து ஆண்டவரை தேடுவதிலே ஜாக்கிரதையோடு தேடி கர்த்தருடைய பாதத்தை பற்றிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு யுத்த நாள். 2 சாமுவேல் 3 அதிகாரத்தை இன்னைக்கு வாசித்து பாருங்க. அதுக்கு முந்தின அதிகாரத்திலே சவுல் மரித்து போனான். தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிலே சவுல் மரித்து போனான். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, வாசியை கேட்கலாமா? 2 சாமுவேல் 3 வசனம் வாசி வேகமாய்.
சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர
பலப்பட்டான்.
சவுலின் குடும்பத்தாரோ வரவர
பலவீனப்பட்டான் என்பது தேவனுடைய ஜனமே. ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், சவுல் மரித்து போன பிற்பாடு கூட ஒரு யுத்தம் நடக்கிறது. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. வாக்குத்தத்த சந்ததிக்கும் வாக்குத்தம் இல்லாத சந்ததிக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. உலகம் முழுதும் எடுத்து பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் ஒரு யுத்தம் எப்போதும் நடந்து கொண்டிருப்பதை நம்மளால் உணர முடியும். நீங்கள் சபையில் உட்கார்ந்து இருக்கலாம், நீ அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். நமக்கு எதிராய் ஒரு யுத்தத்தோடு பிசாசு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். அந்த யுத்தத்திலே நாம் ஜெயம் எடுக்கும்படியாக தான் கர்த்தர் சபையில் நினைத்திருக்கிறார். ஜெயம் எடுக்கும்படியாக தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஓய்வு நாள் திருச்சபைக்குள் வருகிறோம். யுத்தத்தில் ஜெயம் பெறும்படி தான் கர்த்தருடைய கிருபைகளை கர்த்தருடைய விடுதலையை வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளும் நான் இடத்தில் கடந்து வருகிறோம். யுத்தம் செய்கிற ஜனங்களாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். சகிதம் 144:1 எடுத்து பாருங்க, வசனம் சொல்லுகிறது. வாசிக்கமா சகிதம் 144:1 வசனம்.
என் கைகளை போருக்கும்
என் விரல்களை யுத்தத்திற்கும்
படிப்பிக்கிற கண்மணியாக
தேவனுக்கு சொல்கிறேன். என் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மணி. என்ன யுத்தம்? ஒவ்வொரு நாளும் உனக்கு விரதமாக எழும்புகிற எல்லா பிசாசு வஞ்சகங்கள் இருந்து மனுஷங்க சூழ்ச்சி வலைகளில் இருந்து வேதத்தை விட்டு புரட்டுகிற எல்லா விதமான தாறுமாறு உபதேசங்களை விட்டு நாம் விலகி இருக்கும்படி சரியான சபைக்குள்ளே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சரியான சத்தியத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் யுத்தத்தில் ஜெயிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். சகிதம் 147 தாவீது ஒரு மேன்மையான ஜெபத்தை செய்கிறான். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவர், யுத்த நாளிலே என் தலையை நீர் மூடினீர். பிசாசு எனக்கு எதிராய் அவன் அக்னி ஆஸ்திரங்களை எய்கிற பொழுது அன்றைய கரத்து வைத்து நீ மூடிக்கொண்டு யுத்த நாளில் அவன் கைகளை வைத்து நீரனை மூடுகிறீர் என்கிற ஒரு வெளிப்பாடை தாவீது எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு யுத்தம் இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த யுத்தத்தில் ஜெயிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆத்மாவில ஒரு யுத்தம் உண்டு, சிந்தனையில யுத்தம் உண்டு, குடும்பத்தில் யுத்தம் உண்டு, சபைகளில யுத்தம் உண்டு, வானத்திலே முகாமிட்டிருக்கிற எல்லா சத்துருவின் போராட்டத்தினாலே நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. இந்த யுத்தத்தில் ஜெயிக்கும்படியாக தான் இன்னைக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதம் என்கிற திறவுகோலை நம் கையில் கொடுத்திருக்கிறார். ஆகவே எந்த அளவுக்கு இந்த வேத வசனங்களை தியானிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு வசனங்களை வாசிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வசனங்களை வாசிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். யோவான் மிக அழகாக இந்த வேத வசனத்தை குறித்து எழுதுகிற 1 யோவான் 1 வசனத்தில் அவன் ஆண்டவரை இந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படி பார்க்கிறான் என்பதை எழுதி வைத்திருக்கிற வாசிக்க கேட்போம். 1 யோவான் 1 வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும்
எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதும்
ஆகிய
ஜீவ வார்த்தை குறித்து
உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த பலிபீடத்தில் கொடுக்கப்படுகிற வார்த்தை ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் நோக்கி பார்த்ததும் கைகளினாலே தொட்டதும் ஆகிய ஜீவ வார்த்தை. இங்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை ஜீவ வார்த்தை. யோவான் 6:23 சொல்லுகிறது, மாம்சம் ஒன்றுக்கு முதலாவது நாம் சொல்லுகிற வசனங்களோ ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த ஜீவ வார்த்தைகள் பிழைப்பை கொடுக்கிற வார்த்தைகள். எருமையா சொல்லுகிறான், அந்த வார்த்தை நான் கிடைத்த உடனே எனக்கு நேராய் வார்த்தை வந்த உடனே நான் அவைகளை உட்கொண்டேன், இந்த வார்த்தைகளை நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறான். அப்ப ஜீவ வார்த்தை நமக்கு நேராய் வருகிற பொழுது அந்த வார்த்தை எனக்காய் பேசப்படுகிற வார்த்தை என்று சொல்லி அந்த வார்த்தையின உரிமை பாராட்டி அந்த வார்த்தையை நாம் நமக்காக குடும்பத்துக்காய் பெற்றுக் கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இன்னைக்கு வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த யுத்தத்தில் நீங்க நான் ஜெயிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முழுமையான செய்தியை இந்த ஓய்வு நாளில் வந்திருக்கிற உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். என்னோட சொந்த அனுபவத்தில் அணியின் சாட்சியை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வித்தியாசமான நெருக்கங்கள் வித்தியாச பாடல் வாழ்க்கையில் வந்த பொழுது அதையெல்லாம் வார்த்தை கொண்டு கத்தருடைய ஆலோசனை கொண்டு அவருடைய வெளிப்பாடுகளினால் நான் செய்யும் எடுக்கும்படி கத்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு உங்களுக்கும் அந்த செய்தியை கத்தர் கொடுக்கும்படி ஆண்டு விரும்புகிறார். அல்லேலூயா. நான் மீண்டும் யோசுவா வாழ்க்கை நேரம் வருகிறேன். இந்த யோசுவாவை கொண்டு என்ன தரிசனத்தை கத்தர் வைத்தாரோ, இன்னைக்கு அருமையான போதகருக்கு என்று ஒரு விசேஷமான அழைப்பை கத்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை அவரை கொண்டுதான் கத்தர் செய்வார். ஒரு பிரைம் காலிங், ஒவ்வொரு ஊழியனுக்கும் ஒரு பிரைம் காலிங் உண்டு. மோசே அந்த யோர்தான் வரைக்கும் தான் மோசேல வர முடிந்தது. யோசுவாவோ அந்த ஜனங்களை வழிநடத்தி பாலும் தேனும் ஓடுகிற வானத்தின் தண்ணீரை குடிக்கிற அந்த உன்னதமான தேசத்துக்குள் பிரவேசிக்கிற கிருபை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை தங்கிட்டு கொடுக்கிற கிருபையை யோசுவா என்கிற மனிதனுக்கு தான் கற்றுக் கொடுத்தார். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ பயப்படும் கலங்க வேண்டாம். உன்னை கொண்டுதான் இந்த ஜனங்களுக்கு இந்த தேசத்தை நான் தங்கிட்டு கொடுக்க போகிறேன். ஆனால் ஒரு சத்தியத்தை நீ காலவில் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் இருக்கிறது. கர்த்தருடைய காரியத்தை முதலாவது வைக்கிறேன், இரண்டாவது நாம் செய்கிற காரியத்தை நான் வைத்து உங்களை ஜபத்தில் நடத்தும்படி விரும்புகிறேன். இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் நான் உனக்கு உண்டாய் கடந்து போவேன். நான் உனக்கு உண்டாய் இந்த மார்ச் மாதத்தில் இந்த பத்தாவது நாளில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு உண்டாய் கடந்து போவேன். ஒரு அருமையான ஊழியர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எப்பொழுதும் ஊழியத்துக்காக புறப்படுகிற ஒரு அருமையான மனிதர், நல்ல ஒரு இடத்துல மலைப்பாங்க இடத்துல ஊழியம் செய்கிற ஒரு தெய்வ மனிதர். ஒவ்வொரு முறையும் ஊழியத்துக்கு போகிற பொழுதெல்லாம் அவரோடு கூட அநேக உடன் ஊழியர் வருவார்கள். ஊழியருடைய அந்த உடன் ஊழியர்கள் வருகிற பொழுது அவர்களோடு போய் அந்த ஊழியத்தை நேர்த்தியாக செய்து கடந்து வருவார். வயதான ஒரு ஊழியர், 60 அதிகமான வயது உடைய ஒரு அருமையான ஊழியர். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் ஊழியத்துக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். அந்த நாளிலே அவருக்கு ஊழியம் செய்யும்படி அந்த நாளில் நியமிக்கப்பட்ட உடன் ஊழியர் வர முடியவில்லை. இவர் தனியாய் போக வேண்டிய சூழ்நிலை. கொஞ்சம் கலக்கம் அவருக்குள்ளே, எப்படி நான் ஊழியம் செய்ய போகிறேன்? மலைப்பாலனிடம் போகிறப்ப அநேக மேடு பள்ளிகளுக்கோ எந்த வாகன வசதியும் இல்லை. நடந்தான் போய் ஊழியம் செய்ய வேண்டும், அது இரவு ஊழியம். எப்படி போவது என்று சொல்லி சற்று கலக்கம், எனக்கு ஊழியத்தை தள்ளி வைத்து விடலாமா என்று கூட அவர் யோசித்தார். ஆனா ஆவியானவர் அவருக்குள்ள அந்த பாரத்தை, இந்த நாளில புறப்படும் மகனே, உனக்கென்று ஒரு சில ஆத்துமாக்களை, புதிய ஆத்துமாக்களை, என் அன்பை நிசிக்கும்படி அநேக ஆத்துமாக்களை இன்னைக்கு அந்த இடத்துல வைத்திருக்கிறேன், நீ போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பாரப்படுத்தினால் அந்த ஊழியர் அந்த ஊழியத்துக்கு புறப்பட ஆரம்பித்தார். ஊழியத்துக்கு கிளம்பி ஒரு 30 நிமிடம் பிரயாணப்பட்டாரு. இரவு மாலை அந்த இருள் வருகிற வேலை கடந்து போயிட்டாரு. திடீர்னு உடம்பு நெருக்கமான இடம், அந்த இடத்துல அவரால் போக முடியவில்லை. அப்படி நின்றுட்டார் கலக்கத்தோடு. எப்படி நான் இன்னும் ஒரு 30 நிமிடம் பிரயாணப்பட வேண்டியிருக்கிறதே, நான் போக வேண்டிய மலை அந்த கிராமத்துக்கு இன்னும் 30 நிமிடம் பிரயாணப்பட வேண்டுமே, எப்படி போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சின்ன ஜபத்தை செய்தார். ஆண்டவரே, இதுக்கு மேல போகிறதுக்கு உமது பலன் எனக்கு தேவை. ஆண்டவரே, தனியாய் நிற்கிறேன், இந்த இருளில் எப்படி நான் கடந்து போவேன்? இந்த பள்ளம் மேடு இருக்கிற இடத்துல எப்படி கடந்து போக போகிறேன்? அநேக தண்ணீர்கள் ஓடுகிற ஒரு இடமாயும் இருக்கிறது, நான் எப்படி கடந்து போக போகிறேன்? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், நீ என்னோடு கூட வாரும், உமது சமூகம் எனக்கு உண்டாய் கடந்து போகட்டும் என்று சொல்லி ஒரு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நீ எனக்கு உண்டாய் கடந்து போங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணாரா. அது பிறகு அந்த ஜெபம் பண்ணி முடித்து ஒரு பெரிய பலன் வந்தது. எப்படி அந்த இடத்தை கடந்து போய்விட்டார்? அந்த இடத்துல போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். மகிமையான ஊழியமாக இருந்தது. அநேகர் தொடப்பட்டார்கள், அநேகர் விடுதலையாக்கப்பட்டார்கள். புதிய நாளில புதிய ஆத்மாக்களை கர்த்தர் தேவன் அபிஷேகத்தை நிரப்பினார். ஒரு மகிமையான ஊழியத்தை செய்து முடித்தார். காலை 5 அந்த கூட்டம் முடிவு பெற்றது. கூட்டத்தெல்லாம் முடிச்சு ஜனங்களுக்கு எல்லாம் ஜெபித்து விட்டு அவர் மீண்டும் அந்த வழியை கடந்து வர ஆரம்பித்தார். அந்த குறிப்பிட்ட இடம் வந்ததும் அப்படி நின்றுட்டார். இந்த இடத்துல தானே நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து கூப்பிட்டோம். இந்த இடத்தான கத்தர் நோக்கி, ஆண்டவரே, நீ கும்பாய் கடந்து போகும் என்று சொல்லி அழைத்தோம் என்று சொல்லி அந்த இடத்துல கத்தரை நன்றி செலுத்த ஆரம்பித்தாராம். நன்றி செலுத்துகிற பொழுது அவர் பார்த்த ஒரு காரியம் ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவரோடு கூட பேசினார், மகனே, இந்த இடத்துல தான் என்னை நோக்கி கூப்பிட்டேன். நீ கூப்பிட்ட பொழுது நான் இறங்கி வந்தேன், உனக்கு உண்டாய் நான் கடந்து போனேன். நீ பார்க்கிற உன்னுடைய கண்களுக்கு உண்டாய் இருக்கிற அந்த கால் தடைகளை பார், உனக்கு உண்டாய் நான் நடந்து போனேன். அந்த முதல் 2 கால் தடையும் என்னுடைய கால் தடையும், பின்பாகிறது உன்னுடைய கால் தடையும், நான் உனக்கு உண்டாய் வழியாய் நான் கடந்து போனேன் என்று கத்த பேசினாரா? அந்த மகன் உள்ளத்துல பெரிய சந்தோஷம், ஆண்டவரே நீர் எனக்கு உண்பாய் இறங்கி நடந்து வந்தீரே, அந்த இரவு வேளையில எவ்வளவு ஆறுதலாய் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி கத்தரை துதித்துக் கொண்டே கடந்து போனார். இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்தா அந்த இடத்துல ரெண்டு ஜோடி கால் தடை, ஒரு ஜோடி கால் தடை தான் இருக்கு. ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு ஜோடி கால் தடை தான் நான் பார்க்கிறேன். மீண்டும் அவருக்குள்ள கலக்கம், ஆண்டவரே என்று கூப்பிட்டாரா? ஆண்டவர் சொன்னார, மகனே இந்த இடத்துல நீ பார்க்கிற கால் தடையும் உன்னுடைய கால் தடையும் அல்ல மகனே, அது என்னுடைய கால் தடையும். இந்த இடத்துல மிகவும் குறுகலா இருந்தபடினால் இந்த இடத்துல நான் தூக்கி உன்னை தோளில் வைத்துக் கொண்டேன். இந்த இடத்துல உனக்கு நான் தோளில் சுமந்து, வேதம் சொல்லுகிறதை போல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பதை போல ஒரு மனிதனை கர்த்தர் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி உன்னை தூக்கி என் தோளில் வைத்துக் கொண்டுதான் இந்த இடத்துல நான் சுமந்து போனேன். நீ பார்க்கிற கால் தடையும் என்னுடைய கால் தடையும் என்று கர்த்தர் பேசினாராம். அந்த ஊழியர் ஆச்சரியத்தோடு கர்த்தரை துதித்து இன்னும் தொடர்ந்து தேவனுக்காய் இன்னும் வைராக்கியத்தை ஊழியம் செய்கிற ஒரு வைராக்கியத்தை பெற்றுக் கொண்டவராய் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார் என்று சொல்லி அவர் சாட்சியை நான் வாசித்தேன். என் அன்பு தேவனுடைய ஜனமே, ஊழிய பாதையில குடும்ப வாழ்க்கையில இந்த உலகத்துல நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு உண்டாய் கடந்து போக அந்த நிச்சயத்தை இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய உள்ளான மனுஷனிலே பதிந்திருக்கிற இந்த பயங்களை இன்னைக்கு நாம் எடுத்து போடும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் பார்த்து சொல்லப்படுற, ஆண்டவரே எனக்குள்ள தேவையில்லாமல் என்னுடைய ஆண்டவரே சிந்தனையில பதிவாயிருக்கிற என் உள்ளான மனுஷன பதிவாயிருக்கிற என்னுடைய கான்சியஸ் சப்கான்சியஸ் என்னுடைய கான்சியஸ் எல்லாவற்றிலும் நிரம்பியிருக்கிற அந்த தேவையில்லாத எண்ணங்களை நீ எனக்கு எடுத்து போடும்படி நான் விரும்புகிறேன். ஆண்டவரே நீர் எனக்கு உண்பாய் கடந்து போகிறீர் என்பது சத்தியம். அந்த சத்தியத்தை இன்னைக்கு நான் இருதயத்தில் என் உள்ளான மனுஷன என் சிந்தனையில நான் பதிவு செய்து கொள்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்ல போகிறோம், கர்த்தர் நமக்கு உண்பாய் கடந்து போகிறவர். ஆண்டவர் நமக்கு உண்பாய் கடந்து போனா ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு மூன்று வசனத்தை நான் வேகமாக காண்பித்துக் கொடுக்கிறேன். ஆண்டவர் நமக்கு உண்பாய் கடந்து போனா, யாத்திராகமும் 33:14 வாசிக்க வேண்டாம். வேத பகுதி சொல்லுகிறது, மோசே பார்த்து கர்த்தர் சொன்னார், மகளே என் சமூகம் உனக்கு உண்பாய் கடந்து போகிறது, நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். மார்ச் மாதம் 10 சபையில் உட்கார்ந்து இருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறார், மகளே நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். இளைப்பாறுதல் என்கிற வார்த்தை வேதத்தில் பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தை கடந்து மாரா என்கிற இடத்துக்கு வருகிறார்கள். தண்ணீர் தாகத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். கண்கள் கொண்டாய் தண்ணீர் இருக்கிறது. ஓடிப்பு எல்லாரும் தண்ணீரை எடுத்து பருக முற்படுகிறார்கள். குடிக்க முடியாத அளவுக்கு கசப்போடு இருக்கிறது. அப்படி கீழே போட்டாங்க எல்லாம். கண்கள் கொண்டாய் ஆசீர்வாதம் இருக்கிறது, எடுத்து பயன்படுத்த முடியவில்லை. கண்கள் கொண்டாய் எல்லாம் இருக்கிறது, எடுத்து பயன்படுத்த முடியவில்லை. கர்த்தர் இந்த உலகத்தை பரலோகத்துடைய ஆசீர்வாதத்தோடு பரலோகத்தில் தேவனோடு நித்தியத்தின் காலமாய் வாழ்கிற அந்த மேன்மையான வாழ்க்கையை பூமியில வாழும்படி கர்த்தர் மகனை தருகிறார். அபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து அவன் பேரை பெருமைப்படுத்தி கர்த்தர் உங்களை என்னையும் பெருமைப்படுத்தி இந்த பூமியில பரலோகத்தின் நிறைவு வாழும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நிறைவுக்குள்ளாய் நம்மளால் போக முடியல. கர்த்தர் உன்னதமான திட்டத்தோடு தரிசனமாக இணைத்து நம்மை தெரிந்தெடுத்து சபையில் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை பிரகாரமாக சுதந்திரிக்கும் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம கண்கள் கும்பாய் எல்லாம் இருக்கிறதை போல உணர்கிறோம், எடுத்து பயன்படுத்த முடியும். அநேக வேலைகளிலே இப்படி ஒரு நெருக்கத்தை வழியை நீங்க நானும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க கும்பாய் மாறாவில் தண்ணீர் இருக்கிறது, ஆனா குடிக்க முடியாத அளவுக்கு கசப்போடு இருக்கிறது. எல்லா ஜனதம் திகைக்கிற பொழுதுதான் மீண்டும் கர்த்தரின் வார்த்தை மோசைக்கு நேராய் வருகிறது. ஒரு மரத்தை வெட்டி போட சொல்கிறார், போட்ட பொழுது அந்த மாரா மதுரமாய் மாறுகிறது. அந்த மரம் அதே மாறாவில் நடைபெற்ற ஒரு மரம் தான், அதே மாறாவில் அந்த மரம் இருக்கிறது. எத்தனையோ முறை ஜனங்கள் அந்த வழியை கடந்து போயிருப்பார்கள், அந்த தண்ணீரை குடிக்க முடியாமல் கடந்து போயிருப்பார்கள். அறியப்படாத மரமாய் அந்த இடத்துல மரம் நின்று கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேலைகளிலே நாம் திகைக்கிற வேலைகளிலே என்ன செய்வது என்ற கலக்கத்தோடு இருக்கிற வேலையிலே நமக்கு உணர்வு அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் நாம் இணைந்திருக்கிற பொழுதுதான், கர்த்தரோடு நாம் இசைந்திருக்கிற பொழுதுதான் கர்த்தருடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். மோசே தேவனோடு இணைந்திருந்தான், ஒரு வார்த்தை வருகிறது, அந்த மரத்தை வெட்டி தண்ணீர் போடு மகனே. அறியப்படாத மரமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் நின்று அந்த மரத்தை வெட்டி போடுகிற பொழுது அந்த மாறா மதுரமாய் மாறினதாய் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை கர்த்தர் கொடுக்கும்படி விரும்புகிறார். இன்னைக்கு தேவனோடு நாம் இசைந்திருக்கிற பொழுதுதான் நமக்கு முன்பாய் கடந்து போகிற நமக்கு உண்டாய் கடந்து போகிற தேவன் எனக்கு உண்டாய் கடந்து போகிறார் என்கிற ஒரு எண்ணத்தோடு வாஞ்சியோடு தேவனை நாம் தொடர்ந்து பின்பற்றி போகிற பொழுதுதான் தேவனுடைய வெளிப்பாடு தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படும். பிரியமாவுளே, மோசே மூலம் வார்த்தை வந்துச்சு, அந்த மாறாவை மதுரமாய் மாற்றி அந்த ஆசீர்வாதத்தை ஜனங்கள் சுதந்தித்தார்கள். வசனம் சொல்கிறது அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏலிம் என்கிற இடத்துக்கு கட்ட கொண்டு வருகிறார். ஏலிம் என்று சொன்னால் பெருச்சம் மதங்கள் நிறைந்த இடம், 12 நீரூற்றுகள், 70 பெருச்சமரங்கள் நிறைந்த அந்த ஏழிமுக்குள்ள ஜனங்களை கொண்டு வந்து அவளை அமர வைத்து எத்தனையோ மாதங்கள் எத்தனையோ காலங்கள் அந்த இடத்துல இஸ்ரவேல் பாலை இறங்கியிருந்தார்கள், அவர்கள் நிலைப்பாறினார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியாத மாறாக்கள் ஒருவேளை இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட காரியம், மாறாவை போல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி உனக்குள்ள போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். உனக்கு உண்மை இருக்கிற காரியத்தை சுதந்திரிக்க முடியாது, ஏதோ ஒரு தடை உனக்கு இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாறாவையும் இன்னைக்கு தள்ளி ஆண்டவரே உன் வாழ்க்கைக்கு உள்ளே வரப்போகிறார், உனக்கு உண்மை கர்த்தரே கடந்து போக போகிறார். அவர் சொல்ல என் சமூகம் உனக்கு உண்மை கடந்து போகும், நான் உனக்கு இழைப்பாதலை கொடுப்பேன். இன்னைக்கு விசுவாசம் இருக்கிற இழைப்பாதலை கத்து கொடுப்பான்னு சொல்லி கரங்களை வைத்துக்கு பார்ப்போம். ஆண்டவரே இன்னைக்கு அந்த இழைப்பாதலை எனக்கு தாரும், என் சபைக்கு இன்னைக்கு தாரும், என் அன்பு போதகர குடும்பத்துக்கு தாரும், இன்னைக்கு அந்த ஓய்வு நாளிலே எனக்கு அந்த இழைப்பட்ட தார். வேத வசனம் சொல்லுகிறது நீதிமான் கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, நீதிமான்களுக்காக மகிழ்ச்சியும் செம்மையான இறுதித்தாருக்காக சந்தோஷமும் வைக்கப்பட்டிருப்பதாக வேதம் சொல்லுகிறது. இனி கர்த்தர் இந்த பூமியிலே சந்தோஷமாய் விடுதலையோடு பரலோகத்தினுடைய ஆசீர்வாத நிழலாட்டமாய் இந்த பூமியில வாழ்ந்து நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை அநேக ஜனங்களுக்கு கொடுக்கும்படிதான் கர்த்தர் உள்ளே அழைத்து இந்த சபையில ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த முதல் காரியம் இன்னைக்கு கர்த்தர் உனக்குண்டாய் கடந்து போனா இழைப்பாறுதல் நிச்சயம் இருக்கும். பிரியமான உள்ளே இன்னைக்கு ஒருவேளை அந்த இழைப்பாறுதல் இல்லை என்று சொன்னால் ஆண்டு பார்த்து கேட்க போற ஆண்டவரே இந்த மாதத்திலிருந்து இந்த புதிய ஆண்டிலே இனி வருகிற ஒவ்வொரு நாளும் இழைப்பாறுகிற நாட்களாக ஆண்டவரே இந்த கடந்த வருடங்களிலே கடந்த மாதங்களிலே நான் சந்தித்த எல்லா மாறாவும் விளக்கப்பட்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள் புதிய அபிஷேகத்துக்குள் புதிய ஜபவாழ்வுக்குள் புதிய தானியத்துக்குள் புதிய வெளிப்பாட்டிற்குள் புதிய வரங்களுக்குள் நான் கடந்து போகிற நாட்கள் எனக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தரை நாம் கேட்க போகிறோம். இரண்டாவது காரியம் கர்த்தர் காண்பிக்கிறார், ஆண்டவர் உனக்கு உண்டாய் கடந்து போனா ஆண்டவர் என்ன செய்வாரா? ஏசியாவின் புத்தகம் 45 2 வசனம் வாசிக்க வேண்டாம். வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஒரு குந்தை கடந்து போய் கூடலான எல்லாவற்றையும் அவர் செமைப்படுத்துவார். ஆண்டவர் ஒரு குந்தை கடந்து போனால் வாழ்க்கையில் இருக்கிற கோணல்கள் எல்லாம் செவையாக்கப்படும், கோணலான பாதைகள் செவையாக்கப்படும், உன் பாதைகளை கர்த்தர் திருத்துவார், உன் பாதையில் இருக்கிற எல்லா கலடி மேடுகளை கர்த்தர் எடுப்பார். இதுவரைக்கும் நீ குடிந்து குடிந்து நடந்து கொண்டிருந்த நிலைமைகளை பார்த்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணின, வேதத்தில் அப்படி வசனம் இருக்கிறது, எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மார்ச் மாதத்திலிருந்து இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிற உங்களை தேவன் நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்க நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறார். ஒருவேளை நீ பாரங்களை சுமந்து சுமந்து கூணி போயிருக்கலாம், பாரங்களை சுமந்து சுமந்து இந்த உலகத்துடைய போராட்டங்களை சுமந்து சுமந்து உன் குடும்பத்தின் பாரங்களை நீ சுமந்து ஒருவேளை முதல் வளைந்திருக்கலாம். நீ கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாதலை கொடுப்பேன். இழைப்பாதல் எங்கே இல்லைங்க? ஆண்டவர் நமக்கு உண்பாய் கடந்து போனா இழைப்பாதல் வரும். கர்த்தர் நமக்கு உண்பாய் கடந்து போனா எல்லா கோணலும் மாறும். என்னுடைய ஆரம்ப நாட்களில் மாதத்தில் 15 நாளுக்கு மேல என்னால குடும்பத்தை நடத்த மிகவும் சிரமப்படுவேன். ஆரம்ப நாட்களில் ஒரு நாள் திடீர்னு கர்த்தர் வார்த்தை நேரம் வந்துச்சு, மகனே உன நான் ஆசீர்வதிக்க போகிறேன், இன்னும் 2 வருஷம் கணக்கு வச்சுக்கோ, 2 வருஷம் கழிஞ்சு அப்படியே நீ திரும்பி பாரு மகனே, உனக்கு எந்த அளவுக்கு நான் உயிர்த்திருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் பேசினார். அவன் சொல்றப்ப எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த 2 வருஷத்துல கர்த்தர் என்னை எத்தனை மடங்கு என்னை உயர்த்தினார் என்று என்னால் கணக்கு வைக்க முடியலையே. கர்த்தரனை பல மடங்கு உயர்த்தி அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் பேசுகிறதை ஆவியில் உணர்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் கடந்து போவார், உங்கள் குண்டாய் கர்த்தர் கடந்து போவார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலும் செவையாய் மாற்றப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. 3வது காரியத்தை காண்பிக்க போறேன். இன்னைக்கு ஆண்டு நம் குண்டாய் கடந்து போனா என்ன நடக்கும்? ஏசியாவின் புத்தகம் 52:12 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஐசாயா
நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை
நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல,
ஓடி போவதில்லை
கர்த்தர் உங்கள் முன்னே போவார்.
கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார்.
இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே
காக்கிறவராயிருப்பார். கர்த்தர் உங்களுக்கு உண்டாய் போனா என்ன நடக்கு தெரியுமா? தேவன் முன்னே போவார் உண்மைதான். தேவ பிரசனம் உன் பின்பாக நின்று எந்த தீய சக்தியும் உங்களை தொடாதபடி. யாத்திராகமம் 14:19-20 குறித்துக் கொண்டு வீட்டில் வாசித்து பாருங்க. அவர்களுக்கு உண்டாய் கடந்து போன தேவ தூதனானவர் விலகி இஸ்ரவேல் பின்பாக வந்து நின்றார் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த எகிப்தருடைய பார்வையுடைய சேனைக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவாக அந்த தேவ பிரசனம் நின்று ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி, அந்த இரவுகளை முழுவதும் ஒன்றோடு ஒன்று நெருங்காதபடி கர்த்தர் பாதுகாத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்தகாரமாய் வெளிப்பட்டு அந்த அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அது வெளிச்சமாய் இருந்ததாம். இரவு முழுவதும் இஸ்ரவேல் நடந்து அந்த செங்கடலை கடந்து போக மட்டும் அவர்களுக்கு வெளிச்சமாய் அந்த அக்னி ஸ்தம்பம் நின்றதாய் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாதத்திலிருந்து எந்தெல்லாம் காரியம் உங்களை சேர்ந்து போக பண்ணினதோ, எதெல்லாம் உங்களை அடிமையாய் வைத்திருந்ததோ, 430 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து அடிமைப்படுத்தி வைத்திருந்தது ஒரு காலம் வந்த பொழுது அந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் விடுவித்து வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேல் சேனைகளுக்கும் எகிப்து சேனைக்கும் நடுவாக தேவ பிரசனம் வந்து நின்று ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலவாதபடி கர்த்தர் அவன் நடுவாய் நின்றதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலிருந்து இந்த திருச்சபைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சபை மக்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சபையோடு இருக்கிற உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிரசனம் உங்களுக்கு நடுவாக வரப்போகிறது. உலகத்துக்கும் உங்களுக்கு நடுவாய் கர்த்தருடைய பிரசனம் நிற்கும். ஒன்று உங்களை தொடாதபடி, நீ உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீ உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்து சிந்தனையோடு நிரப்பப்பட்ட ஜனங்கள் அல்ல, நீ உலகத்தில் வாழ்ந்தாலும் மேலானவர்களை தேடும்படி மேலாவலை நாடும்படி கர்த்தரால் அழைக்கப்பட்ட விசேஷ ஜனம் என்பதை இன்று முதல் காணும்படி இந்த சபைக்கு கர்த்தர் திருமணம் பெற்றுகிறதை என் ஆவியில் உணர்கிறேன். கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். ஒரு பெரிய பாதுகாப்பை இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் உணரப்போகிறேன். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியே சூழ்ந்து கொள்வார். தேவ சமூகம் முன்பாக கடந்து போகும் அதே நிலையிலே அவருடைய அக்னி சமமாய் கத்தோடு பின் ஒரு முதுகுப்பா கூடிய பின்பக்கத்தை அப்படி கத்த சூழ்ந்து கொள்வார். எந்த தீங்கும் பிசாசுடைய எந்த அக்னி ஆசிரங்களும் பிசாசுடைய எந்த தந்திரங்களும் மனுஷனுடைய எந்த சூழ்ச்சி வலைகளும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த போராட்டங்களும் சவுடைய எந்த ஈட்டிகளும் சவுடைய எந்த யோசனைகளும் உன்மேல் வருவதில்லை. வசனம் சொல்லுகிறது அகித்தோப்பினுடைய நல்ல ஆலோசனைகளை கத்தர் அதமாக்கினார். உனக்கு எதிராக எந்த யோசனைகளை எழுப்பினாலும் கர்த்தர் அதம்படுவார். உனக்கு எதிராக எந்த நல்ல யோசனைகளை எழுப்பினாலும் நீ வேலை செலுத்துல நீ கடந்து போகிற சமுதாயத்தில் என்ன நல்ல யோசனைகள் உனக்கு எதிராக எழுப்பினாலும் கர்த்தர் அதை அதமாக்கி போடுகிறதை இந்த மாநிலங்கள் பார்க்க போகிறீர்கள். நீ விசுவாசித்தா போதுங்க. கர்த்தர் உனக்கு உண்டாய் கடந்து போனா இந்த மூன்று ஆசீர்வாதத்தை இன்னைக்கு சபைக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய காரியம் அதை தான் நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 பேதுரு 3 அதிகாரம் 9:10-11 வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன வாசிக்க பார்ப்போம். 1 பேதுரு 3:9 வாசிங்க.
தீமைக்கு தீமையையும்
உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும்
சரிகட்டாமல்
அதற்கு பதிலாக
நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி
அழைக்கப்பட்டவர் என்பதை அறிந்து
ஆசீர்வதியுங்கள்.
யாரு தெரியுமா நீங்க உட்கார்ந்து ஜனங்கள்? ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. நாம தான் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த சூளை மேட்டை யாரும் ஆசீர்வதிக்க, நாம தான் ஆசீர்வதிக்கணும். இந்த சூளை மேட்டில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம தான் ஜெபிக்க வேண்டும். 1 சாமுவேல் 12:22-23 சாமுவேல் சொல்லுகிறான், இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்காமல் இருப்பேன், ஆகி நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவனாயிருப்பேன். இன்னைக்கு சூளைமேடு சென்னை பகுதி 70 லட்சம் நிறைந்த இந்த சென்னை பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த 70 லட்சம் ஜனங்கள் கர்த்தர் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாரண மக்கள் வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். சபையில எத்தனை ஆத்துமாக்கள் எத்தனை குடும்ப உறுப்பினர் அறிக்கைகளோ அத்தனை உறுப்பினர்களும் இந்த ஓய்வு நாளிலே இந்த இடத்துக்கு வந்துவிட வேண்டும். அதற்கு மிஞ்சி ஒரு வேலை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடுவதை தவிர வேறு ஒரு அப்பாயின் நமக்கு இல்லை. ஜபிப்பது நம்ம விழுந்த கடமை. இந்த பட்டணத்துக்காய் நம் ஆடுகிற தேசத்திற்காய் இந்த பூமிக்காய் செபிப்பது நம்மால் விழுந்த கடமை. நான் என் மனைவி என் பிள்ளைகள் என்கிற குறுகிய வட்டத்தை இன்றைக்கு உடைக்கும்படி கேட்க சொல்லுகிறோம். தேசத்துக்காய் துறப்பிழந்திருக்கும்படி ஜனங்களுக்காய் கண்ணீரோடு சபிக்கும்படி இந்த சபையை நிரப்பும்படி இந்த சபை நிலைகளை கத்தர் விரிவாக்கும்படி இந்த சூழ்நிலை மேடிலே ஒரு பெரிய சபையாக மனிதன் வைத்த பட்டணத்தைப் போல அறியப்படாத ஜனங்களுக்கு கத்துடைய வார்த்தையை சத்தியமாய் போதிக்கிற ஒரு சபையாய் உயர்த்தும்படி என் கத்த அவர் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆத்மா கூட அழிவுக்கு போவதை தேவனுக்கு சித்தம் அல்ல. காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி என் ஆண்டவன் நடந்து நடந்து போய் அந்த ஆட்டை தூக்கி தோளில் வைத்துக் கொள்வாரா? இன்னைக்கு கத்திர உங்களை வித்தியாசமான ஒரு கோணத்தில் கத்த நடத்தி கொண்டு போகிறது ஆவில உணர்கிறது. நீ ஆண்டவரை பார்த்து சொல்லுவ, ஆண்டவரே நான் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை நான் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற வழியை எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு கற்பிக்கிற ஒரு இடம் என்பதை மறக்க கூடாது. நாட்காட்டிலே இந்த சபை 8:30 ஆராதனை என்று சொன்னால் 8:00 இஸ் அ பிரைம் டைம், திஸ் இஸ் மை டைம் ஃபார் ரிசீவிங் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் மை பிளஸிங் என்பதை எழுதி வைக்க வேண்டும். You have to write down your diary that Sunday is my God's day. இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரை நான் தேடி என் குடும்பத்திற்காக என் சந்ததிக்காக நான் ஆசீர்வாதம் சுதந்திரிக்கிற ஒரு வேலை ஒரு நேரம் என்பதை நான் குறித்து வைக்கும்படி கேட்க சொல்லுகிறார். எந்த அப்பாயின்மெண்ட் இல்லை, எல்லாரும் தள்ளுவைய, உலகத்தை தள்ளுவைய, உலகத்துக்காய் 1000 நேரம் இருக்கிறது. கத்திற்காய் கொடுக்கிற நேரத்தை நாம் சரியாய் பின்பற்றும்படி ஆண்டவர் விரும்புகிறார். முதல் காரியம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, காலை எழுந்ததும் நான் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறேன். இந்த புதிய திங்கக்கிழமையில, புதிய ஞாயிற்றுக்கிழமையில, இந்த புதிய புதன்கிழமையில நான் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறேன். காலை எழுந்து தாகத்தோடு வேதத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். இது கர்த்தர் எழுதின தீர்க்க தரிசன நூல். இதை வாசிக்கிறோம், கைகொள்கிறோம், பாக்கிவான்கள் எல்லாம் தெரியும் நம்ம ஜனங்களுக்கு. இதை வாசிச்சா கை கொண்டா பாக்கி வாங்க தெரியும். ஆனா என்ன பண்ணுவோம், எடுத்து நல்ல மேல தொடச்சு வச்சிருவோம். எப்பயாவது வீட கிளீன் பண்றது மீண்டும் எடுத்து நல்லா தொடச்சு மீண்டும் மேல வச்சிருவோம். நேற்று ஒரு ட்ரைனிங்ல ஒரு அங்க வந்த மக்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தேன். சொன்னேன் வேதத்தை கையில வச்சுக்கணும், நான் சொல்ற பகுதியை அப்படியே திறக்கணும். நீங்க திறந்தீங்கன்னா சங்கீதம் சொன்னா அப்படி திறந்தீங்கன்னா ஒரே முறை தான் திறக்கணும். அப்படி திறந்தீங்கன்னா சங்கீதம் வரணும். தானியல் சொன்னா அப்படி திறந்தீங்கன்னா தானியல் வரணும். அப்படி டெஸ்ட் சமைக்க வச்சு அப்படி இருக்கும். நீங்கன்னா வேதத்தை தாகத்தோடு வாசிக்கணும். ஆண்டு விரும்புகிறார். சங்கீதம் 1:1 இந்த இரவு பகலும் கத்துடி வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான். அவன் தன் காலங்கள் விடப்பட்டு வசதி வாசிக்கலாமா? சங்கீதம் 1
கத்துடி வேதத்தில்
பிரியமாயிருந்து
இரவும் பகலும் அவருடைய வேதத்தில்
தியானமாயிருக்கிற மனுஷன் பேசலாம்.
அவன் நீர்க்கால்களின் உரமாய்
நீர்க்கால் விடப்பட்டு
தன் காலத்தில் தன் கனியை எழுதிராயிருக்கிற மரத்தில்
இருக்கிற மரத்தில்
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்
செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிச்சு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை, ஆண்டவரே இந்த வார்த்தை இன்னைக்கு என் வாழ்க்கையில வந்து பலிக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்திலே ஆண்டவருக்குள்ளே எனக்கு வளரும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, 2 கருத்து காண்பிக்க போறேன். வேகமா வாசிங்க. 1 பேதுரு 3:10 வசனம் வேகமா போறேன். நான் இந்த 5 முடிப்பேன். சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம்.
ஜீவனை விரும்பி,
ஜீவனை விரும்பி
நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறார்.
ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன்
பொல்லாப்புக்கு தன் ஆகையும்.
நல்ல கவனிங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை நான் பார்க்கணும், செழிப்பான நாட்களை பார்க்கணும், ஆசீர்வாத நாட்களை நான் பார்க்கணும், இந்த உலகத்தை நான் ஒழிந்திருக்கணும், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது. வாசிங்க,
பொல்லாப்புக்கு தன் ஆவையும்,
பொல்லாப்புக்கு தன் ஆவையும்,
கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி,
கபடக்கு தன்னுடைய உதட்டையும் விலக்கி,
காத்து
காத்து
பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து
சமாதானத்தை தேடி
அதை பின்தொடர கடவுள்
நல்லா இருக்கு வசனம். எல்லாம் பொல்லாத வழியுண்டு. நேற்று இருந்ததை விட அர்ப்பணிக்கப்படி சங்கீதம் 24 முழுவதும் 1 முதல் 10 எடுத்து வாசித்து பாருங்க. யார் அந்த மகிமையின் ராஜா? கைகளில் குற்றம் இல்லாதவன், மாசற்றவன். அதை ஃபுல்லா எடுத்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்படிப்பட்ட மகனுடைய வாழ்க்கையில தான் அந்த மகிமையின் ராஜா இறங்கி வருவார். The King of Glory is coming to your home. கூட வரணும். லேவியரகம் 6:12 சொல்லுகிறது, நான் உன் நடுவே உலாவி உன் தேவனாயிருப்பேன், நீ என்னுடைய ஜனமாயிருப்பாய். ஒவ்வொரு நாளும் அந்த மகிமின் ராஜா என் கூடாரத்தில் வந்து, அவர் என் கூடாரத்தில் வந்து என்னை ஆசீர்வதிக்கும்படி நான் வழியெல்லாம் திறந்து வைக்கிறேன். வெளிப்பட்ட விசேஷம் 3:20 சொல்லுகிறது, வாசப்படி தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வேதத்தின்படி நடக்கும்படி காத்து சொல்லுகிறார். நான் முடிக்கப் போகிறேன், 2 வசனத்தை காத்து முடிக்கப் போகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 30:19 நேரம் வாங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 30:19 என்ன சொல்றது வாசிக்க கேட்போம். 15 மேல வாசத்துக்கு 15 முதல்ல,
இதோ ஜீவனையும்
நன்மையையும்
மரணத்தையும்
தீமையையும்
என்று உனக்கு முன்னே
உனக்கும் வைக்கிறேன். ஜீவனையும் சொல்லுங்க,
ஜீவனையும் நன்மையையும்
ஒரு பக்கம், ஜீவனும் நன்மையும் அப்புறம்
மரணத்தையும் தீமையையும்
இது 15 கத்த சொல்லுகிறார். 19 வாசிங்க, உபாகம் 30:19,
நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதம்,
ஜீவனையும் மரணத்தையும்
ஆசீர்வாதத்தையும்,
ஒரு பக்கம் ஜீவனும் மரணமும் இன்னொரு பக்கம் ஆசீர்வாதமும்
சாபத்தையும்
வைக்கிறேன்,
உனக்கு முன் வைத்தேன் என்று
உங்கள்
மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன், ஆகையால் நீயும் உன் சந்ததியும்
பிழைக்கும்படிக்கு
நீ ஜீவனை தெரிந்து கொண்டு
ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கும் இன்னைக்கு உலகம் இருக்கு, பரலோகம் இருக்கிறது, தேவன் இருக்கிறார், உலகம் இருக்கிறது, எல்லா காரியமும் நமக்கு உண்மை இருக்கிறது. ஆனா ஒரு சொல்யூஷனை கேட்ட சொல்லுகிறார், நீ பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, ஜீவனை கண்டு நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், ஜீவனை அறிந்து நல்ல நாட்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவன், பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. இன்னைக்கு இந்த ஓய்வு நாளே வந்திருக்கிறோம். அந்த ஜீவனாகிய அந்த ஜீவன் யார் தெரியுமா? அதே அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்குமா? கடைசி பகுதி வாசிங்க.
உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கொண்டு அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார்.
அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஆகவே இன்னைக்கு அந்த ஜீவனை தேடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி, அவருடைய பிரசன்னத்தை தேடி, அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு உண்பாய் கடந்து போவேன், நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, இந்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரே, அந்த ஜீவனை நம்பி, அந்த ஜீவனை தேடி, நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிற ஜனங்களாக அந்த இயேசுவை நோக்கி இன்னைக்கு நான் அர்ப்பணிக்க போகிறோம். அப்படி எழுந்தனுங்க பாப்போம், அப்படி எழுந்தனுங்க, உன் கையில் இருக்கிற எல்லாவற்றையும் கீழே வச்சிருங்க. அப்படி எழுந்து நின்று இன்னைக்கு அந்த ஜீவனுக்கு நேராக கண்களை திறப்ப போகிறோம். எல்லாரும் உண்மையோடு நடுக்கத்தோடு எனக்கு முன்பாக நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். I tremble before you Jesus. நடுக்கத்தோடு நிற்கிறேன். பேசப்பட்ட வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, வெளிப்பட்ட வார்த்தை அது எனக்கும் தான் என்பதை நான் அறிகிறேன். அது வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டயம் என்பதை அறிகிறேன். வார்த்தை பேசுகிறவர்களையும் கேட்கிறவர்களையும் வெட்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த ஜீவ வார்த்தைக்கு நேராக நான் நடுக்கத்தோடு இருக்கிறேன்ப்பா. நடுக்கத்தோடு நிற்கிறப்பா, நடுக்கத்தோடு நிற்கிறப்பா, நடுக்கத்தோடு நிற்கிறாண்டு வரே. நீ பாவித்து ஒப்பு கொடுக்கிறப்ப எல்லாம் அப்படி அர்ப்பணிக்கலாமா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், சபை ஆராதனை நான் ஒருபோது விட்டுவிடாதபடி என் ஆசீர்வாதங்களுக்கு வழியை காண்பிக்கிறேன் என்பதை அறிந்து சபைக்கு நான் அனுதினமும் வருவேன் என்று தேவனோடு கூட ஒரு பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொரு நாளும் நான் ஜீவனை தெரிந்து கொண்டு நல்ல நாட்களை நான் பார்க்க வேண்டும் என்பதனால் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தாகத்தோடு நான் வாசிக்க ஆரம்பிப்பேன். வாசிக்கப்படுகிற வேத வசனங்களை அந்த நாளிலே எனக்காக நான் சுதந்திரிப்பேன். இதுவரைக்கும் ஜனங்களை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருந்த நான், ஜனங்களை பார்த்து வேறு விதமாய் பேசிக் கொண்டிருந்த நான், இனி அப்படி இல்லாதபடி நான் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டேன் என்பதை அறிந்து இனி என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப் போகிறேன், என் இனஜன பந்துகளை ஆசீர்வதிக்கப் போகிறேன், இந்த சூளை நெட்டின் ஜனங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன், இந்த 70 லட்சம் ஜனங்கள் நிறைந்த இந்த சென்னை பட்டணத்தை ஆசீர்வதிக்கப் போகிறேன், இந்த தமிழ்நாட்டை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன், 120 கோடி ஜனங்கள் நிறைந்த இந்த பெரிய தேசத்தை என் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டு இந்த தேசத்தை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன். இனி நான் ஆசீர்வாதங்களை குறைக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, எல்லா பொல்லாத வழிகளை விட்டு பரிசுத்தத்தை நான் வளரும்படி நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நீ கொடுத்த 3 ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு என் சபைக்கு, இந்த சபையில் நான் இணைந்திருக்கிற எனக்கு, என் குடும்பத்துக்கு உரிமையாய் மாறும்படி என் அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து ஆண்டவரே உமது சமூகம் எனக்கு முன்பாக கடந்து போகிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, என் சமூகம் உமக்கு முன்பாய் கடந்து போகிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது சமூகம் கடந்து போய் எல்லா காணலை நேர்த்தியாய் மாற்றுகிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உமது சமூகத்துமாய் கடந்து போகிறபடி நான் உமது விசேஷித்த பாதுகாப்பு என்னை சூழ்ந்து இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இனி எனக்குள்ளே எந்த பயம் இருக்கக்கூடாது, எந்த கலக்கம் எனக்குள்ள வரக்கூடாது. யோசுவா யுத்த வீரனாய் இருந்த பொழுதுதான் அவருக்கு வார்த்தை கொடுத்து யுத்தத்தில் ஜெயிக்குகிற ஒரு கிருபை கொடுத்துறேன். இனி அனுதினமும் பிசாசு எய்கிற அக்னி ஆஸ்திரங்களை அழுத்த போடுகிற தேவனுடைய சர்வாயுதங்களை நான் தரித்துக் கொள்வேன் என்று சொல்லுவோம். எபேசராக 10-20 வரைக்கும் தேவனுடைய சர்வாயுதங்கள் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியம் ஒவ்வொன்றாய் ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசம் என்னும் கேடகம் என்று அநேக காரியங்களை கற்று சொல்லிக்கொண்டு போகிறாரே. அந்த தேவனுடைய சர்வாயுதங்களை ஒவ்வொரு நாளும் நமக்காக அந்த பிள்ளைகளுக்காய் தரித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் யுத்தத்தில் நாம் நிற்கப் போகிறோம். இப்ப உங்கள் கைகளை கத்தர் யுத்தத்துக்கு பழக்கப்படுத்துகிறார், உன் கைகளை கத்தர் பலப்படுத்துகிறார், உனக்கு எதிராக வருகிற போராட்டங்களை நீ ஜெயிக்க போகிறாய், சவுலின் குடும்பத்தின் தாவீதின் குடும்பத்துக்கு வருகிற யுத்தத்தில் நீ நான் பலப்பட போகிறோம், பலப்பட போகிறோம், புதிய நிலவை கத்தவனுக்கு கொடுக்கிறோம். மக்கள் நன்றி செலுத்துகிறையோ, அப்படி அர்ப்பணிக்கலாமா? அப்படி அர்ப்பணிக்கலாமா? ஒரே ஒரு பல்லவியை பாடுகிற பொழுது அப்படி அர்ப்பணிப்போம். அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்,
அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் மார்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆஹா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இது வரையில் உதவினீரே எபினேசரே
எபிநேசரே இது வரையில் உதவினீரே இது வரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை
ஜீசஸ் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த காலை நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு காண்பித்தார். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நமக்கு முன்பாய் செல்ல வேண்டும் என்று நம்ம வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. மோசே சொன்னான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் எங்களை இவ்விடத்திலிருந்து அழைத்துக் கொண்டு செல்லாதிரும் என்று சொன்னான். அவன் அவ்வளவு தூரம் கர்த்தருடைய சமூகத்தை மதித்தான். அவருடைய சமூகம் முன் செல்லணும்னு அவன் ஆசைப்பட்டான். இப்ப கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே உங்க சமூகம் முன் செல்வதனால் எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை எங்களோடு பேசுனீங்கப்பா. நீங்க ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு முன் செல்லணும். நீங்க எங்களுக்கு முன் செல்லாவிட்டால் எங்களை எந்த காரியத்தையும் செய்ய விடாதீங்க. எந்த காரியத்தில் நீங்க முன் சென்றால்தான் நாங்கள் எதையுமே செய்யணும்பா. நாங்கள் தன்னிச்சையா எதையும் செய்து தோல்வி அடையாதபடி எங்கள் ஆண்டவர் எங்களை நடத்த வேண்டும். அல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் எங்களை நடத்தணும். நீங்க தான்ப்பா எங்களை நடத்தணும். கேட்போம் கர்த்தரிடத்தில், ஆண்டவர் நீங்க தான்ப்பா எங்களை நடத்தணும். நீங்க தான்ண்டவர் எங்களை நடத்தணும். நீங்க எங்களை நடத்தாவிட்டால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதாப்பா. நீங்க எங்களை நடத்தாவிட்டால் நாங்கள் வெட்கப்பட்டு போவோம். நீங்க எங்களை நடத்தாவிட்டால் நாங்கள் தோல்வி அடைந்துருவோம். நீங்க எங்களை நடத்தாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாதாப்பா. நீங்க தான்ப்பா எங்களை நடத்தணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்த முறைகள் அருமையான பிதாவே, தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை நேரத்திலும் தேவரீர் எங்கள் வாழ்க்கையோடு இடைப்பட்டதான பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு உடைய வழி நடத்துதலின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு மீண்டும் ஒரு விசை எங்களோடு இடைப்பட்ட தயவருக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டவர்களாய் மாத்திரமல்ல இதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தைகள் எங்களுக்குள் புதிய ஜீவனை உண்டாக்கட்டும். உடைய வார்த்தைகள் எங்களுக்குள் இன்னும் புதிய அளவு ஆவிக்குரிய நிலைமைக்குள் எங்களை கொண்டு செல்லட்டும் அப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நாளில் உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உடைய தாசனை தேவரீர் ஆசீர்வதிங்க அப்பா. அவருடைய ஊழியத்தின் எல்லைகளை பல மடங்கு கர்த்தர் விரிவாக்குங்க. பல இடங்களிலே கொண்டு சென்று மகிமையான காரியங்களை செய்யும். நீங்க வச்சிருக்கிற ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரியிலையும் அவர்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்களை செய்வதற்காக சோத்திரம். தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பம் எல்லாவற்றிலேயும் உடைய பரிபூர்ண கிருபை உண்டாயிருப்பதற்காக சோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடருவதாக. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.